ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் பூத விவேகம் அப்படிங்கிற பகுதியில் கடந்த வகுப்புகள் மூலமாக 23 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அந்த கடைசியாக 23வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் என்ன சொன்னார்னா, கௌடபாதர் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னார். அதாவது அத்வைத ஞானம் வந்து கௌடபாதர் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின போது, இங்கிருந்து ஆதிசங்கரர் வந்து வடநாடு போய் அந்த அத்வைத மரபிலே அதை தெரிந்து கொண்டு இந்த பாரத தேசம் முழுவதும் இந்த அத்வைதத்தை பரப்பி நிலைநாட்டினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க தெரிவிக்கிறார். அதாவது வித்யாரண்யர் வந்து தன்னுடைய நூலில் இந்த விஷயத்தை வந்து ஒரு முக்கிய குறிப்பாக வெளியிடுறார். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத்வைதம் அப்படிங்கிறது வந்து இரண்டற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இரண்டற்ற ஒரு விஷயத்தில் வந்து பிடிப்பதற்கு உருவம் கிடையாது, தாங்குவதற்கு அடித்தளம் கிடையாது, ஒட்டுவதற்கு இன்னொரு பொருள் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் மனசு என்ன பண்ணுதுன்னா, ரெண்டாவதான ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்குது. மனசுக்கு வந்து எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது, அது தன்னை தாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடித்தளத்தை எதிர்பார்க்குது. இந்த பேஸ்மெண்ட்டில் உட்காந்துக்கலான்ட்டு ஏதாவது ஒன்று பிடிச்சி உட்காந்துக்குது, அப்புறம் ஏதாவது கூட போய் ஒட்டிக்குது. இப்படி தான் மைண்டு வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நிலையை வந்து உணர்ந்து கொண்ட உத்தம சாதகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனமற்ற நிலையை நம்ம என்ன பண்ணலான்னு கண்டுபிடிக்கும் போது நிர்விகல்ப சமாதிக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நிர்விகல்ப சமாதியில் வந்து வடிவம் கிடையாது, அங்கே உருவம் கிடையாது, இரண்டாவது ஒரு பொருள் கிடையாது, பிடிப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த நிலை என்ன ஆயிடுதுன்னா, பயம் வந்துடுது. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லையே, சூன்யமாக இருக்கிறோமே, நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, இரண்டாவதாக ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு பயப்படுது மனசு. ஏன்னா மனசு வந்து தன்னை இழக்கிறதுக்கு என்றைக்குமே ஏற்றுக்காது. அது எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்க விரும்பக்கூடிய மனசை போய் நீ மனசே இல்லாமல் கரைஞ்சி போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மனசால் அது ஏற்றுக்கவே முடியாது. அதனால் அது என்ன பண்ணோம்னா, கரைஞ்சி போகிறதுக்கு முடியாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணும். அப்போ அதனால் வேற எதையாவது பிடிக்க பார்க்கும், இது இல்லைன்னா அதை மாற்ற பார்க்கும். இப்படியே வந்து மனதனுடைய போக்கு வந்து நம்மளை மாற்றி மாற்றி விவகாரங்களில் சிக்க வச்சு இப்படியே வாழ்க்கையில நம்மளை திசை மாற்றியே கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த கொண்டு போற போக்குனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, பிறவி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நிலை இருக்கும்போது இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மனது தான் பயப்படுது, ஆனா அந்த மனதை பார்க்கின்ற அறிவு அதற்கு சாட்சியா இருக்குது, அது பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப பயப்படுறது மனசு, ஆனா அதை அறிகின்ற அறிவு தான் நான், நான் சாட்சி மாத்திரமே அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறாங்க. ரிஷிகள் வந்து நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நிர்விகல்ப சமாதிக்கும் சகார தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நிர்விகல்ப சமாதியில் மனசு ஒடுங்கி அங்கே ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு போயிடும்போது மனசுக்கால அதை ஏற்றுக்கவே முடியல, அதனால் அது நிர்விகல்ப நிலையை விரும்ப மாட்டேங்குது. சகார தியானத்தில் உருவ வழிபாடை வச்சுக்கிட்டு ஏதேனும் ஒரு தியானத்தில் ஈடுபட விரும்புது. அப்போ அதனால் அதை பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கடவுள் விக்கிரகம் அல்லது கடவுள் உருவம் அல்லது ஏதேனும் ஒரு மந்த்ரா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ட்ராவல் பண்ணால் அது மனசு ஓகே, அதுக்கு சந்தோஷம், ஆ நல்லது அப்படின்ட்டு எதிர்பார்க்குது. அப்போ இந்த மாதிரி மனசு வந்து எதையாவது ஒன்று பற்றி கொண்டு இருப்பதில் தான் அதிக ஆர்வம் காட்டுது, ஆனால் பற்றற்ற நிலைக்கு போன்னு சொன்னால் போக மாட்டேங்குது அப்படிங்கிறத கடந்த 23வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் உணர்த்தினார். அப்போ அந்த செயலினுடைய ஆழமான தன்மையை நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுது அப்படின்னா, உருவம் கரைகின்ற இடத்துல புத்தி வந்து அஞ்சுது, ஆனால் அப்படி அஞ்சாத சாட்சி அதை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த 23வது ஸ்லோகத்தில் புரிய வச்சிட்டார். அப்போ அதை நமக்கு நல்லா புரிஞ்ச பிறகு 24வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அஸ்பர்ச யோகோ நாமைச துர்தர்சகா சர்வ யோகிபிகி யோகினோ பிப்யதி அஸ்மாத் அபயே பயதர்சினகா. இங்க என்ன சொல்றாருன்னா, அஸ்பர்ச யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. அது எல்லா யோகிகளாலும் எளிதாக கடைபிடிக்க முடியாத ஒன்று. அந்த அஸ்பர்ச யோகம் என்பது என்னன்னா, பர்சம்னா தொடுவது, அஸ்பர்சம்னா அதுக்கு ஆப்போசிட், தொடாத நிலையில செய்யக்கூடிய ஒரு யோகம். எதையும் பிடிக்காத, தொட்டு பற்றாத, தன்னை தான் உணர்ந்து கொண்டு தன்னுடைய சுயத்தில் இருக்கின்ற ஒரு நிலை, அதுக்கு வந்து அஸ்பர்ச யோகம் என்று பெயர். அந்த நிலை வந்து உண்மையில் அது பயமற்ற நிலை என்றாலும், அந்த நிலையில பயம் காண்பவர்கள் வேறு ஏதேனும் வேறுபாட்டையே பழகிய மக்களாக இருப்பார்கள், அவர்கள் தான் இதை கண்டு பயப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது எப்படி இந்த செயல நமக்கு 24வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அத்வைத வேதாந்தம் காட்டுகின்ற இறுதி நிலை என்ன அப்படின்னா, வெளிய எதையுமே பிடிக்காம தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் எது இருக்கிறதோ அதுவே நீ, தத்துவமசி அப்படின்னு ஒரு மகா வாக்கிய உபதேசத்துல நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்பானது சத்து என்று அழைக்கப்படுகிறது, ஆனால் அந்த சத்தானது பிரகாசிக்கும் போது சித்தாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற அந்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது தான் அத்வைதம். அப்ப அந்த அத்வைத ஞானத்துல இறுதி நிலை என்னன்னா அஸ்பர்ச யோகம் அப்படின்னா, எதையும் பிடிக்காத, தொட்டு பற்றாத, முழு சுயநிலையான நிலை. ஆனால் யோக பயிற்சிகளில உருவம், அனுபவம், சாதனை என்று பிடிப்புகளுடன் கூடிய அந்த பழக்கத்தை பழகியவர்களுக்கு இந்த பிடிப்பில்லா நிலை என்பது மிகவும் கடினமாகவும் பயமூட்டுவதாகவும் தோன்றுகிறது அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப நம்ம அத்வைதம் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை கேட்ட உடனே நிறைய பேரால ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, அது எப்படிங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அது மட்டும்தான் இருக்குது, அதுதான் நீன்னு சொல்றீங்க, அப்ப நான் மட்டும் இருக்கிறேன்னா எனக்கு வேறாக எதுவுமே இல்லைன்னா நான் எப்படிங்க வாழ்றது அப்படின்லாம் மைண்ட் பல விதமான ஆங்கிள் யோசனை பண்ணுது. அப்ப நம்ம இதுக்கெல்லாம் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்குறோம். அதாவது இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை உருவாகின உடனே நிறைய பேர், ஐயோ ஒன்றும் இல்லாம நம்ம போயிடுவோமா, சூன்யம் மாதிரி ஆயிடுவோமா, அப்ப நம்ம அப்படியே ஒரு ஜடம் மாதிரி ஆயிடுவோமா அப்படின்லாம் பயந்துகிட்டு அந்த பயத்தினாலேயே இந்த அத்வைதத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருளை வந்து நம்ம உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்களில் புரிய வச்சிருக்கோம். எப்படி புரிய வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்க நிர்விகல்பம் அப்படிங்கிற ஒரு நிலை அல்லது சவிகல்பம் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாஸ்ல பஞ்சதசையில ஆரம்பத்துல சொன்னோம். அதாவது சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்குள்ள வித்தியாசத்தை சொன்னோம். சமாதிகள்ல பல வகை இருக்குதுன்னு சொன்னோம். அந்த சமாதிகள்ல வந்து சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்கும் சகஜத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னோம். அப்ப நாம நடைமுறையில வர வேண்டிய சமாதி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க நிர்விகல்பமும் வேணாம் சவிகல்பமும் வேண்டாம், நீங்க சகஜ சமாதி பழகுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அப்ப நீங்க சகஜ சமாதியை பழகிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த உலகத்துல விவகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஆனா அந்த விவகாரங்களை செய்யறது நான் கிடையாது, அது இந்த உடலும் மனசு செய்து நானும் சாட்சி அப்படின்னு நீங்க அந்த உடலையும் மனதையும் கடந்து நின்று நீங்க அந்த உடலை பார்க்கும் போது அந்த உடலுக்கான விவகாரங்கள் இருக்கத்தானே செய்யும், அது அதனுடைய பிராரப்தத்தைப்படி இயங்கத்தானே செய்யும், அது அப்படியே இயங்கட்டும் அப்படின்ட்டு நீங்க அதை பார்த்து கொண்டு வெறும் சாட்சி மாத்திரமே இருந்துகிட்டு இருந்தா அந்த விவகாரமானது மாற்றம் அடையும். எப்படி மாற்றம் அடையும்னா, நான் செய்கிறேங்கிற ஈகோவை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு கர்ம யோகமாக அது மாறும். அந்த உடம்பும் மனசும் என்ன பண்ணும்னா, இத்தனை நாள் நான் அப்படிங்கிற ஈகோவில், இதை நான் செய்கிறேன், இது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இருக்கு, அகங்காரம் அமகாரம் இருக்கிற பற்றிலிருந்து விடுபட்டு எல்லாம் என்னிடத்திலேயே இருக்கிறதுங்கிற புரிதல் வந்து மேம்பட்ட நிலையில மனமானது என்ன பண்ணிடுதுன்னா, இந்த பாடி மைண்டு வந்து ஒரு பர்பஸாக தான் அந்த அறிவு பயன்படுத்துது, ஆகவே அந்த அறிவினுடைய போக்கிலேயே நான் இனிமேல் போகணும்னு முடிவு பண்ணிட்டு இனிமேல் என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுது. அதுதான யோகத்துல நம்ம சொல்லி கொடுத்தோம். அதாவது இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்டா இருக்கிற ஒரு ராமசாமியோ குப்புசாமியோ அல்லது கமலாவோ விமலாவோ தன்னுடைய அகங்காரத்தை இழந்து விட்டு ஈஸ்வரன் இடத்துல தன்னை ஒப்படைத்து விட்டா அவளுடைய வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்வான், அந்த இயற்கை வாழும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ அப்படி வாழும்போது அந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ள எல்லாமே மாற்றத்துக்கு உட்படும், அந்த உடம்பு மைண்டுக்கு உண்டான வாழ்க்கை முறை மாற்றம் அடையும். அது எப்படி நடக்கும்னா, அந்த சரணாகதியினால நடக்கும். அதாவது இங்க ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ள வருவதை ஏற்றுக்கொள்ளாத மனசு, நான் செய்கிறேனுங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கிற மனசு, அந்த ஈஸ்வரன் இடத்துல தன்னை ஒப்படைச்ச உடனே தன்னுடைய தனித்துவ அடையாளத்தை விட்டுடுது. நான் கமலாங்கிறத விட்டுடுது, விமலாங்கிறத விட்டுடுது, ராமசாமிங்கிறத விட்டுடுது, குப்புசாமிங்கிறத விட்டுடுது. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த நாலு பேரை அப்ப இந்த நாலு பேரும் தன்னுடைய ஈகோவை விட்டுட்டாங்க. அந்த ஈகோவை விட்டுட்டாங்க நாலு பேருனா, அந்த கமலா விமலா ராமசாமி குப்புசாமி இருந்தா என்ன மாதிரி ஈகோவை விட்டாங்க? பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டையும் விட்டுட்டாங்க, தான் இப்படிப்பட்டவன் இன்னாருங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதாவது உத்தியோகம், ஜாதி பற்று, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது நான் இருக்கிறேன் அப்படி நான் தான் செய்கிறேன்ங்கிற ஈகோ அவங்க கிட்ட கிடையாது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குப்புசாமி வந்து ஆடிட்டராக இருக்காரு அப்படின்னா அவர் நான் ஆடிட்டர் தொழிலே விட்டுட்டாரா அப்படி எடுத்துக்கூடாது. அது நான் செய்யல, என்னை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு வந்துட்டாரு அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ இந்த ஞானப்பாதைக்குள்ளே வந்தோடனே தொழிலே விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்காம அவர் எப்பவும் போல இயங்குவார். அந்த ராமசாமி குப்புசாமி கமலா விமலா எல்லாம் எப்பயும் போல இயங்குவாங்க. ஆனா அந்த இயக்கத்துல இதை நான் செய்கிறேனுங்கிற அகங்காரம் இருக்காது, என்னுடையதுங்கிற அபிமானம் இருக்காது. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னா கர்ம யோகமாக மாறிடும். அதாவது ஈஸ்வர நியதிக்குள்ள என்னை வச்சு ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய விரும்புது அதை செய்யட்டுமேனு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல ஆடிட்டிங் கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாரு. ஆனா அது வந்து இவர் செய்யறேங்கிற அந்த ஈகோ இல்லாம இந்த உலகத்துக்கு என்ன வச்சு அது ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அவர் அப்படியே அதை இயல்பா எடுத்து கடந்து போயிடுவார். அப்போ அதன் மீது அவருக்கு பற்று இல்லை. அப்போ அதுல எது வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், அதுல வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் டென்ஷன் ஆகிக்க மாட்டார். அது அப்படிதான் இருக்கணும்னு நிகழ்வுல இருக்கும் போட்டு இருக்கு, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் ஏத்துக்குவாரு. அப்போ ஒரு வகையில் ஆடிட்டரிங் தொழில் அவருக்கு லாபம் வந்தாலும் ஓகே, நஷ்டம் வந்தாலும் ஓகே, அல்லது அந்த தொழில் அவருக்கு புகழ் வந்தாலும் ஓகே, கெட்ட பேர் வந்தாலும் ஓகே. ஏன்னா அது நிகழ்வுல இருக்கிறத அவரு சீரியஸா எடுத்துக்காம கர்ம யோகமாக மாறி கடமையாற்றுகின்ற நிலைக்கு உயர்ந்து விட்டதுனால அந்த குப்புசாமி தன்னுடைய செயலாக எதையும் பார்க்காம இயங்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த நிலை அவருக்கு உணரப்பட்ட மறுவினாடி அவருடைய உள்ளம் அந்த தூய்மை நிலைக்கு போனதுனாலதான் அவர் தன்னை உடம்பு மனசு கடந்து ஆத்மா இருக்கிறாருங்கிறது நமக்கு அடையாளமா பார்க்கப்படுது. அப்ப அவருக்கு தெரியும், நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனசல்ல, இது ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள இருக்கிற ஒரு மாயா மித்யா அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போய் அந்த நிகழ்வுல அவர் பயணிப்பாரு. அப்ப அந்த ஞானம் வந்து யாருக்கெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு வருதோ அதுக்கு பேர் வந்து அஸ்பர்ச யோகம்னு பேருங்க. அஸ்பர்ச யோகம் அப்படின்னா ஸ்பர்சம் அப்படின்னா பிடிப்பு அல்லது தொடுதல் அல்லது ஏதேனும் ஒன்றை பற்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பர்சம் என்றால் நம்ம சொல்றோம்ல ஸ்பரிசம், தொடுகிறார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தை தான், சான்ஸ்கிரிட் வேர்ட் அது. ஸ்பர்சம்னா எதையோ ஒன்றை தொடுவது, பிடிப்பது, ஒட்டுவது அல்லது அதை ஆதாரமாக கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில ஸ்பர்சம். அஸ்பர்சம்னா எதையும் பிடிப்பதில்லை, எதையும் தொடுவதில்லை, எதையும் ஆதாரமாக பற்றுவதில்லை. அப்போ அந்த அஸ்பர்ச யோகம் அப்படின்னா அனுபவத்தை கூட பிடிக்காமல் அந்த இருப்பில் தங்குவது, அதுக்கு தாங்க அஸ்பர்ச யோகம்னு பெயர். அதை வந்து நம்ம யோக மார்க்கத்துல கர்ம யோகம்னு சொல்றாரு இல்லையா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கர்ம யோகம் அப்படின்பாரு. கர்ம யோகம்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இந்த உடம்பு மனசும் அந்த ஆத்மாவின் ஊடகம், அந்த ஊடகத்தின் வழியாக இங்க உலகத்துல விவகாரம் நடக்கும். ஆனா அந்த விவகாரத்தை நீ செய்யவில்லை, உன்னை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது ஈஸ்வர காரியம் அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. அப்ப அவன் வந்து கர்ம யோகி. இங்க வேதாந்த சாஸ்திரத்துல இங்க வித்யாரியர் வந்து இது அஸ்பர்ச யோகம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து ஞானப்பாதையில அழைச்சிக்கிட்டு போறாரு. அப்ப இந்த அஸ்பர்ச யோகத்துல நம்ம பயணம் பண்ணும்போது அனுபவத்தை கூட நம்ம பிடிக்க வேண்டியதில்லை, அதுதான் இந்த செயல சொல்றாரு பாருங்க. அஸ்பர்ச யோகா நாமைச துர்தர்சகா சர்வ யோகிபிகி யோகினோ பிப்யதி யஸ்மாத் அபயே பய தர்சினகா அப்படின்னு அருமையா சொல்றாரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப ஏன் வந்து எனக்கு பயம் தோன்றுகிறது அப்படின்னா, நான் பழைய யோக முறைகளை கடைபிடித்தா பயம் தோன்றத்தான் செய்யும். பழைய யோக முறையில வந்து நான் எதையா ஒன்னு பிடிச்சுக்கிட்டு அவரை நினைச்சு தியானம் பண்றேன், இவரை நினைச்சு தியானம் பண்றேன், அல்லது இதை பிடிச்சுக்கிட்டு தியானம் பண்றேன்ட்டு எதையாவது ஒன்று பற்றும் போது நம்ம மனசு அதை பிடிச்சுக்கிட்டு அந்த விவகாரத்துல இருக்குது, அதை விடுதுன்னா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, இதுதான் பற்று. அப்ப இந்த பற்றை விட சொன்னா மனசால விட முடியாது, அதனால அது பயப்படுது விடுவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனால என்ன ஆயிடுது, அந்த பழைய யோக முறையில நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க அனுபவம் ஒன்றை அடைவது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இங்க அத்வைதம் சொல்லுகின்ற இந்த அஸ்பர்ச யோகத்துல எதையும் பிடிப்பது கிடையாது, எதையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு மட்டும் போதும், தன்னுடைய இருப்பிலே தான் தங்குவது மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இங்க அஸ்பர்ச யோகம் என்று பெயர். அப்ப இதனால இந்த அஸ்பர்ச யோகத்துல எதையும் பிடிக்காம நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி நிர்விகல்பத்துல போய் நம்மளால இருக்க முடியுமா, அது எப்படி இங்க மனம் இல்லாம வாழ்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் ஏற்கனவே அதுக்கு இதே பஞ்சதசி பாடத்துல விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, இப்ப நீங்க எண்ணங்களற்ற நிலை மனமற்ற நிலைன்ட்டு தியானம் பண்ண போய் அப்படியே நான் எல்லாத்தையும் விட்டுறேன்ட்டு சொல்லி அப்படியே அமைதிக்கு போன நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கூட அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரியாம போய் தடுமாற்றம் வந்துடும். அது வந்து மெமரி லாஸ் மாதிரி ஆயிடும். மெமரி லாஸ் ஆனா என்ன ஆகும்னா, இந்த அல்சைமர்னு ஒரு நோய் இருக்கு, அல்சைமர்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த அல்சைமர் டிசீஸ் என்னன்னா மறந்து மறந்து போயிடும், நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அப்புறம் நான் யாருங்கிறதே மறந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்களுக்கு சாப்பிட்றது கூட தெரியாம போயிடும், சாப்பாடு எப்படி எடுத்துக்க வாய்க்குள்ள வைக்கிறதுன்னு கூட தெரியாம தடுமாறுவாங்க. அவ பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் சாப்பாடு எடுத்து ஊட்டி விடணும். அப்ப அந்த அளவுக்கு அந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அவங்களுடைய டோட்டல் மெமரியை டேமேஜ் பண்ணுது. அது ஏன் அப்படி டேமேஜ் பண்ணுதுன்னா, அந்த பிரெயின்ல வந்து அது அட்டாக் பண்றதுனால அந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அப்படி ஒரு டேமேஜை உண்டு பண்ணுது. அது வந்து ஒரு ஹார்ட்வேர் டேமேஜ், அதாவது பிரெயின்ல வரக்கூடிய ப்ராப்ளம். இங்க வந்து நாம இந்த மாதிரி தவறான தியான முறைகளை கடைபிடிச்சு சாஃப்ட்வேர் டேமேஜ் பண்ணிக்கிறோம். சாஃப்ட்வேர்ல என்னன்னா, நான் ஒன்று மற்றது ஆளு, நான் ஒன்றும் இல்லாமல் போறேன், நான் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறேன், நான் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படின்னு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த கான்சியஸ் கூட இல்லாம அன்கான்சியஸ் அப்படியே உட்கார பழக பழக கடைசியில என்ன ஆயிடுறாங்கன்னா தன்னையே விட்டுட்டாங்க. அப்படிதான் ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா, கடந்த டைம் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், இது மாதிரி ரொம்ப தப்பு தப்பா தியான முறைகள் எல்லாம் பண்ணி ஒருத்தர் அப்படியே தன்னை மறந்து ரோட்ல நடந்து போகும்போது பஸ் வர்றது கூட தெரியாம தாண்டி அடிபட்டு இறந்து போயிட்டாரு, ஒரு ஆன்மீகவாதி நமக்கு தெரிஞ்சவர் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இதே பஞ்சதசி கிளாஸ்ல. அப்ப ஏன் அவர் வந்து பஸ்ல அடிபட்டு இறந்தாரு, அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் இல்லை. அதாவது நம்ம ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம், ரோடை கிராஸ் பண்றோங்கிற அந்த கான்சியஸ் இல்லாம அன்கான்சியஸா இருக்கிறாரு. அந்த அன்கான்சியஸ்னா மயக்கம் போடணுங்கிறது இல்ல, மறதி கூட அன்கான்சியஸ் தான், நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம. ஏன்னா இப்போ அன்கான்சியஸ்னா நம்ம வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன அப்படிதானே சொல்றோம், கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன் உயிரோடு இருப்பான், நம்மளெல்லாம் கண்ணை திறந்து பார்ப்பான், ஆனா வந்திருக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியாது, மறந்துட்டான் அடிபட்டதுனால, மூளையில அடிபட்டதுனால. அப்ப இங்க ஹார்ட்வேர் டேமேஜ் சாஃப்ட்வேர் டேமேஜ்னு ரெண்டு விதமான டேமேஜஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்து எப்படி பயிற்சி முறை தெரியல தப்பு தப்பா பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடும், அல்லது நீங்க எங்கேயாவது பிசிக்கலா டேமேஜ் ஆயிட்டீங்கன்னா மூளையில் அடிபட்டதுனால உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடும். ஸோ இப்படி எது வேணா நடக்கலாம்ல. அப்போ இங்க நம்ம ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் தப்பு தப்பா தியான பயிற்சிகளை பண்ணி தவறான வாழ்க்கையில நம்மளை நம்ம இழக்கிறதல்ல இங்க ஆன்மீகம். இங்க வந்து அத்வைதம் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த தூய அறிவு உன்னிடத்துல இருந்து பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இங்க எல்லாத்தையும் லாஸ் பண்ண சொல்லல, அப்படியே உன்னை மறந்து பித்தன் மாதிரி இரு அப்படின்னு சொல்லல, நீ சித்தன் ஆகுன்னு சொல்லுது. சித்தனுக்கும் பித்தனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதாவது நிர்விகல்பம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும், அப்படியே சைலன்ஸுக்கு போயிடணும், மனசே வேலை செய்யக்கூடாது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் மனசே வேலை செய்யாம நீங்க எப்படிங்க வாழ்வீங்க, உங்களுக்கு அன்றாட நிகழ்வுல என்ன செய்யணும், சமைக்கவும் தெரியாம சாப்பிடவும் தெரியாம நீங்க உட்காந்துருக்க முடியுமா? அப்ப நீங்க நிகழ்வுக்குள்ள வந்து சாப்பிடணும்னா சமையல் செய்யணும், சமையல் செஞ்சா அந்த சமையல் சாப்பாடை எடுத்து சாப்பிட தெரியணும். ஆனா நீங்க நான் நிர்விகல்ப நிலைக்குள்ள போயிடற ஒரு குகைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியாவே உட்காந்துருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காதா? கொஞ்ச நேரத்துல பசி எடுக்கும். அப்ப அந்த பசி உணர்வை தாங்கறதுக்கு நீங்க வெளியே வந்தா சாப்பிடணும், அப்புறம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துல உள்ள போனது வெளியே வர பார்க்கும், அப்ப டாய்லெட் போகணும். அப்ப இதெல்லாம் செயல் அல்லவா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லாம் ஏற்கனவே எழுப்பியிருக்கிறோம். நம்ம பாடம் தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். அப்ப இப்ப நீங்க இந்த மாதிரி இடையில வந்து இந்த பாடத்தை கேட்டுட்டு ஓகே இப்ப நிர்விகல்ப நிலைக்கு போகணும், மனசு இல்லாத நிலைக்கு போனாதான் நம்ம சமாதி போல் இருக்க, தவறா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருது அப்படின்னா, அஸ்பர்ச யோகம், அந்த அனுபவத்தை கூட பிடிக்காமல் இருப்பில் தங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஎம்னஸ், நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த நிகழ்வுல எல்லாம் என் மீது ஓடுகின்ற திரைப்படம்னு பார்க்க பழகிக்கன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, இந்த ராமசாமி குப்புசாமி வேலை செஞ்சிட்டு இருப்பான், கமலா விமலா வேலை செஞ்சிட்டு இருப்பான், ஆனா அந்த ராமசாமி தனக்கு நல்லா தெரியும், நான் இது இல்லை, இது ஒரு ஊடகம், இந்த ஊடகத்தின் வழியா இந்த காரியத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்குது, ராமசாமிங்கிற பாடி மைண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத அந்த ராமசாமி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அந்த தன் உணர்வுல அவர் நின்றுட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள நம்ம சொல்றோம், ராமசாமியினுடைய லைஃப் ஸ்டைலும் குப்புசாமியோட லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு கம்பாரிசன் பண்ணி சொல்றோம். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க புரிஞ்சுக்கல. அப்ப நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதோ எல்லாத்தையும் இழந்துட போறேன், நான் அப்படியே நிர்விகல்ப நிலைக்கு போறேன்னு தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு போனீங்கன்னா சிக்கிக்குவீங்க. அப்ப இந்த மாதிரி அர்ப்பர்ச யோகம் சொல்லல, அது ஒரு அபய நிலை அப்படின்னு இங்க வித்யாரியர் விளக்குறாரு. அபயம்னா பயமற்றதுன்னு அர்த்தம். பயம்னா தமிழ் வார்த்தையில அச்சம், ஆனா சான்ஸ்கிரிட்ல முன்னாடி ஒரு ஆ போட்டுருவாங்க, அபயம் அப்படிம்பாங்க. பயம் அபயம். அப்ப பயம்னா எனக்கு அச்சம் இருக்கு, ஆனா அபயம் என்றால் அச்சமின்மை. என்னிடத்திலே பயமே கிடையாது. ஏன் பயப்படணும்? பயப்படுவதற்கான இன்னொரு பொருள் இல்லை, இரண்டாவது பொருள் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வினுடைய பிரகாசம் இந்த பிரபஞ்சம். அப்ப என்னுடைய இருப்பு இங்க எல்லாமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்ச பிறகு இங்க நிகழ்வு அப்படியே வேடிக்கை பார்க்கறவன் சாட்சி. அப்போ அந்த சாட்சியில இங்க செயல்கள் நடக்கும், அதெல்லாம் ஆனா உண்மையான செயல் கிடையாது. அதெல்லாம் சினிமா படம், படத்துல வந்து ஆக்ஷன் சீன் வருது, ஒரு கொலை நடக்கிற சீன் வருது, ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வருதுன்னா அப்படி நம்ம பயந்து நடுங்கினா கூட அந்த நிகழ்வு நம்மளை பாதிக்காதுல்ல. எப்படி பாதிக்கும்? அங்க குண்டு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி அப்படியே எல்லாம் பறக்கும், உங்க மூஞ்சில வந்து அடிக்குமா அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனது? ஒன்றும் நடக்காது. நீங்க பாட்டு நீங்க படம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துவான், அப்படியே ரத்தம் வழிஞ்சு ஓடும், அந்த ரத்தம் வந்து உங்க சட்டையை நினைக்குமா? அது நினைக்காது, ஏன்னா அது படம். அப்ப அது மாதிரி இங்க வாழ்க்கையினுடைய நிகழ்வும் அப்படியே வேடிக்கை பார்க்கிற ஞானிகளுக்கு அது பாதிப்பையே கொடுக்காது அப்படிங்கிறது தான் இங்க அஸ்பர்ச யோகம். அபய நிலை, பயமற்ற நிலை, நான் இருக்கிறேங்கிற தன்னுணர்வு நிலை, அதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும்னா, எதையும் பிடிக்க கூடாது, வேடிக்கை பார்க்கணும். இதை நான் செய்கிறேன்ங்கிற ஈகோவில் செய்யக்கூடாது, அந்த பாடி மைண்ட் செய்யுதுங்கிற நிகழ்வுல பார்க்கணும். அப்ப நிறைய பேர் இதை புரியாம வேலையை விட்டுடக்கூடாது. நம்ம அதென்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம்னா, நீ செய்கிற வேலையை விட்டுட்டு சமாதியை தேடாத, நீ வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு எதையோ பிடிக்க ஓடாத, ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நீயே. ஆனால் அதை எப்படி மாத்தி செய்யணும் அப்படிங்கிறது இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லி கொடுக்கும். அதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு குரு தேவைப்படுது. நாமளா வந்து அறகுறையா படிச்சுட்டோம்னா தப்பு தப்பா நம்ம அதை டீல் பண்ண ஆரம்பிக்கதான் மாட்ட போறோம். அப்ப இங்க வந்து அதை நிரூபிக்கிறாங்க, வாழ்ந்து காட்டிய மகான்களோ குருமார்களோ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க அஸ்பர்ச யோகம், அதாவது ஸ்பர்சமற்ற ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த நிலையில நீ எதையும் பிடிக்காதே. அப்ப உன்னுடைய தியானம் அப்படின்னா எப்பயுமே அந்த 24/7 நீ வாழ்ற வாழ்க்கையே தியானமா மாத்திக்கோ. அப்ப அந்த தியானத்துல உனக்கு எல்லாமே நடக்கும். அந்த தியானத்துல வந்து சமையல் வேலை நடக்கும், எழுதுற வேலை நடக்கும், நடக்கிற வேலை நடக்கும், சாப்பிடுற வேலை நடக்கும், ஆனா எல்லாமே தியானம். அப்ப ஆனா அந்த தியானத்தை அப்படியே தியானமா மட்டும்தான் பார்க்கணும், அதை நான் செய்கிறேன்னு பார்க்க கூடாது, அதை எதையும் பிடிக்க கூடாது. அப்ப அப்படி நீங்க அந்த நிகழ்வுல நீங்க பயணம் பண்ணும்போது அமைதி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அக்கடான்னு உட்காடுறீங்க, ஒரு அப்படியே சைலன்ஸ் வருது, அந்த சைலன்ஸ் அப்படியே உங்களை அமைதி நிலைக்கு கொண்டு போயிடுது, ஆழ்ந்த அமைதிக்கே போறீங்க. ஒரு சமயம் உங்களுக்கு தோணும், இவ்வளவு நேரம் நம்ம ஏதோ ஆர்ப்பாட்டமா பண்ணிட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் அமைதி வந்து அப்படியே சைலன்ஸுக்கு போயிட்டோம், அப்ப இதுதான் பிரம்ம நிலையா? அப்ப இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் விவகார நிலையா அப்படின்னு மைண்ட் கேள்வி எழுப்பும். இது மைண்டுடைய பிளே. இது மைண்ட் என்ன சொல்லும்னா, இப்ப இவ்வளவு நேரம் நீ சமைச்சுக்கிட்டு இருந்த, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்த, அப்புறம் என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்த, இப்ப பாரு அமைதியா இருக்கிற, சாந்தமாயிட்ட, அப்ப இதுதானே பிரம்ம நிலை, அது வந்து விவகார நிலை இல்லையா? அப்ப அதுக்கு பேரு வியாபகாரிக சத்தியம், இதுக்கு பேரு பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு மைண்டு சொல்லும். ஆனா அப்படி சொல்ற மைண்டை நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த அமைதியை கூட பிடிக்க கூடாது. ஏன்னா அந்த அமைதியே மைண்டு தான் கிரியேட் பண்ணுது, அங்க ஆர்ப்பாட்டத்தை பண்ணுது, இங்க அமைதியை பண்ணுது. அப்ப இங்க அமைதி வந்த பிறகு அது வந்து ஏதோ ஆத்மாவுடைய நிலை அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஏமாத்த பார்க்கும் மனசு. அந்த ஏமாத்துற வேலையை தான் இந்த தியான கிளாஸ்ல நிறைய பேர் பண்றது. தியான கிளாஸ்ல போய் அரை மணி நேரம் உட்காந்து நான் அமைதி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த ஹாஃப் அன் அவர் தான் அவங்க அமைதியா இருப்பாங்க. அந்த மைண்ட் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கிட்ட சொல்லுவோம், சரி சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்கறேன், நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா அரை மணி நேரம் இருக்கும். அவங்களும் அப்படியே அமைதியா இருந்துட்டு அப்புறம் எழுந்து வந்து மீதி 23.5 மணி நேரம் இல்லாத விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுவா தியானம் அப்படி சொல்ல வரல. இங்க தியானம் அப்படின்னா 24/7 24 மணி நேரம் அந்த வாரத்தினுடைய 7 நாட்களும் இயங்கிட்டே இருக்கணும். அப்ப அப்படி ஒரு தியானம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையே தியானம். அப்ப வாழ்க்கையே தியானத்துல நீங்க செயல் செஞ்சாலும் சரி அமைதி வந்தாலும் சரி, சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா, எதையும் பிடிக்காதே. இதுக்கு பேர் தாங்க அஸ்பர்ச யோகம். இந்த டாபிக் புதுசா இருக்கும், அஸ்பர்ச யோகம் அப்படிங்கிறது. விஷயம் என்னன்னா, எதையும் பிடிக்காமல் இருப்பது, எதையும் தொடாமல் இருப்பது, எதையும் பற்றாமல் இருப்பது தான் அஸ்பர்ச யோகம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அருமையாக புரிய வைக்கிறார். அப்போ கொஞ்சம் பயம் வருது அப்படின்னா கூட அந்த பயத்தை காட்டுகிறவன் மனசு தான், கொஞ்சம் அமைதி வருது அந்த அமைதியை காட்டுகிறவனும் மனசு தான், கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் வருது அந்த ஆர்ப்பாட்டத்தை காட்டுறதும் மனசு தான். அப்போ இங்கே எல்லாமே மைண்டு தான், ஆத்மாவுக்கு இது எதுவுமே சம்மந்தப்படாது, ஆத்மா இது எதிலும் தொடவே தொடாது, அஸ்பர்சமாக இருக்கு. அப்போ அதுதான் ஆத்மா. அப்போ அஸ்பர்ச யோகம் அப்படிங்கிறது நம்முடைய சுபாவம், நம்முடைய சுயம் அப்படிங்கிறத இங்கே இந்த செயலில் வித்யாரியனர் அருமையாக விளக்கம் தரார். இப்போ இந்த செயல்படி நமக்கு சாதகனுக்கான உபதேச குறிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அஸ்பர்ச யோகம் அப்படிங்கிறது ஏதோ புதிய அடையத்தக்க ஒரு நிலை கிடையவே கிடையாது, அது நாம் பிடிப்புகளை விட்ட நிலை அவ்வளவுதான். ஏதோ அடைய போறேன்னு சொல்லக்கூடாது, எதன் மீதும் பற்று இல்லாமல் நம்ம வாழ்றது தாங்க அஸ்பர்ச யோகம். அப்போ நான் முன்னேறுகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கூட அது ஸ்பர்சம் தான். ஏன்னா மனசு வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேங்க, இப்போ நான் தியானத்தெல்லாம் நல்லா பண்ணுறேன், இப்போ நான் நல்லா அத்வைத ஞானத்துக்குள்ளே வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன், இப்போ நல்லா புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுதுன்னா அது மைண்டு தான். ஏன் அப்படின்னா அந்த மைண்டு அப்போதைக்கு டெம்பரரியாக சொல்லும், அது உண்மைன்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மைண்டுக்கு அப்போதைக்கு அதெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவ்வளவுதான் அப்படியே மாறிடும். ஏன்னா நாமளே நம்ம நடைமுறையில பாக்குறோம்ல, இப்ப நம்ம இந்த வகுப்பெல்லாம் ஒரு 15 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம்னா, இந்த 15 வருஷத்துல 15,000 பேர் 20,000 பேர் வந்துட்டு போயிட்டாங்க இந்த கிளாஸ்க்குள்ள. அப்ப இந்த 15,000 பேர் 20,000 பேர் இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு வெளியே போறாங்கன்னா, ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சூப்பர் அற்புதம் ஆனந்தம் அருமை, இப்பதான் நான் ஆனந்த நிலைக்கு வந்துட்டேன் அந்த தெய்வீக நிலையை உணர்ந்துட்டேன் பாங்க, ஒரு வாரம் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்லைங்க நான் இந்த மாதிரி போறது வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க, அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா, நீங்க எப்ப பார்த்தாலும் தியானம் தியானம்ட்டு நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இப்படியே போனா நீங்க சாமியார் ஆயிடுவீங்க என்னுடைய கலீக்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதனால நீங்க ஒண்ணு குடும்பத்துல இருங்க, இல்லைன்னா தியானம் பண்றதுன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்துடும், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் டிவர்ஸ் பண்றத தவிர ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு ஒரு ஒய்ஃப் சொன்ன உடனே இவர் அப்படியே அருமை அற்புதம் ஆனந்தம் சொல்லிட்டு இருந்தவர் அப்படியே ஓடிடுவார் வெளியே. ஏன்னா அங்க பற்று, குடும்பம், குழந்தைங்க இதெல்லாம் அவருக்கு உண்மையா தெரியறதுனால இவ்வளவு நாள் இந்த தியானம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, அது வந்து காதுக்கு தான் இனிமையா இருந்தது, நடைமுறைக்கு இனிமையா இல்லை. அப்ப இது மாதிரி இந்த வாழ்க்கையில நிறைய பேருடைய மனசு என்ன பண்ணும்னா, இதெல்லாம் பற்றுற விஷயத்துல பற்று இல்லாத மாதிரி தன்னை ஏமாத்தும். அதாவது அதுவே என்ன பண்ணும்னா, இப்ப நான் பற்று இல்லாம இருக்கிறேன், நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் ஞானி ஆயிட்டேன் அப்படி இப்படி சொல்லும். ஆனா ஒரு சிச்சுவேஷன் மாறினா அப்பதான் அது ஞானியா அஜ்ஞானியாங்கிறது அந்த நேரத்துல தான் தெரியும். அப்ப எல்லாமே இப்படி மைண்டனுடைய பிளேங்கிறத யார் ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன் தான் உண்மையான அஸ்பர்ச யோகி, உண்மையான கர்ம யோகி. ஏன்னா அவன் செய்யும் செயலை நான் செய்யறேன்னு நினைச்சா தானே அவன் பற்றுவதற்கு, அவன் அப்படி ஒரு பற்று அவன்கிட்ட இல்லை. அப்ப அப்படி இருக்கிறவங்கிட்ட அமைதியும் பற்ற மாட்டான், ஆர்ப்பாட்டத்தையும் பற்ற மாட்டான். அவன் தான் இமயமலையிலும் இருப்பான், இருந்தாலும் அவனை பாதிக்காது, சந்தக்கடையில இருந்தாலும் அவனை பாதிக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த பாதையில வர்றதுக்கான சாதகனுக்கான உபதேச குறிப்புகளா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு செயல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த செயல வந்து உபதேச குறிப்புகள் கொடுத்துட்டே இருப்போம், அதை நீங்க பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே மறுபரிசீலனை செஞ்சுக்கிட்டு சரிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த வழியெல்லாம் காட்டி கொடுக்குறோம். அப்ப நீங்க இங்க என்ன அஸ்பர்ச யோகத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னா, எதையும் தொடவில்லை, பற்றவில்லை, அடையவில்லைன்னு சொல்ற மனசு உங்களை ஏமாத்துதா அப்படிங்கிறத நீங்க உண்மையா சாட்சி நிலையில இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறது சாஸ்திரம். அப்ப இங்க நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த எதையும் பற்றாம இருக்கிற அந்த உண்மை இருப்பு இருக்கு பாருங்க, அந்த இருப்பு இடத்துல எதுவும் படவே படாது, எதுவும் தொடவே முடியாது, அதுதான் உண்மை நிலை, அதுதான் நம்முடைய சுயநிலை, ஆத்ம நிலை, அதுதான் நம்ம கிளியர் கிறிஸ்டல். நேற்று கிளாஸ்ல சொன்னோம் இல்லையா, கிளியர் கிறிஸ்டல், நம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறோம், நம்ம கிட்ட எந்த களங்கம் இல்லை. ஆனா களங்கம் ஒட்டுவது போல தெரியறது காரணம் என்ன, வெளி விவகாரங்கள் எல்லாம் மனதின் மூலமா ஊடுருவதுனால ஒட்டுவது போல தெரியும், ஆனா அந்த மைண்டே நான் இல்லை, அந்த பாடியே நான் இல்லைன்ட்டு அந்த மனம் உடலை கடந்து நிற்கின்றவன் எவனோ அவன் தான் ஞானி, அவன் தான் யோகி. ஆனா தன்னுடைய உடல் அபிமானம் வச்சுக்கிட்டு நான் இந்த உடல்ல இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி யோகி ஆக முடியும்? அப்ப அதுதான் இங்க நாம உபதேச குறிப்புல எடுத்துக்கிட்டு, நான் முன்னேறுகிறேனா, நான் இதை சாதிக்கிறேனா, நான் சரியாக கொண்டிருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டா கூட அது ஒரு ஸ்பர்சம் தான், அது கிடையாது. அப்ப எதையுமே சேர்க்காத இடத்தில் இழப்பும் இல்லை, பயமும் இல்லை அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது உண்மையான அஸ்பர்சம் என்றால் அந்த ஆத்ம நிலையில இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை, அனுபவத்திற்கு ஒன்றும் இல்லை, தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாசமாய் எது இருக்கிறதோ அதுவே ஆத்மா, அதுவே இருப்பு, அதுவே நான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார் வித்யாரண்யர். அப்ப அந்த நிலையை தான் நமக்கு வரணும். அந்த நிலை வந்து விட்டதுனால நீங்க இந்த உலகத்தை விட வேண்டியது இல்லை. உலகத்தை திரைப்படம் போல பார்க்க வேண்டும், விட்டுட்டு ஒதுங்கக்கூடாது, வேலைகளை விட்டு ஒதுங்கக்கூடாது. ஏன்னா அந்த வேலை முறைகள் மாத்தி கொள்ளலாம், அது தானாவே மாறும், நீங்க மாத்த வேண்டியதில்லை. அதாவது நீங்க வந்து எதையுமே நான் செய்யறேன், நான் இதை மாற்றம் பண்றேன் அப்படின்னு சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பண்ணா அது மைண்டு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தானே மாற்றம் நிகழ்ந்தா அது நிகழ்வு. அப்ப நிகழ்வுக்கும் மைண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நிகழ்வு வந்து ஈஸ்வர நிகழ்வு, மனசு வந்து நம்முடைய தனி மனதினுடைய ஆசைகள். அப்ப நான் வந்து இப்போ இந்த அத்தியாத்ம ஞானமெல்லாம் படிச்சுட்டேங்க, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா இப்ப என்னுடைய இந்த பிசினஸ் மட்டும்தான் எனக்கு இடையூறா இருக்குங்க. இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸ் வந்து கொஞ்சம் இல்லீகலா தெரியுது, இதனால நிறைய பேர் நான் ஏமாத்த வேண்டிய மாதிரி இருக்குது, இதனால எனக்கு பாவம் வந்து சேர்ந்துருமா அப்படின்னு பயப்படுது மனசு. அப்ப அதனால அந்த தொழிலை விட பாக்குது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் சாமியாரா மாறிட்டுமா, இல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஞானப்பாதையில பயணிக்கட்டுமா அப்படின்லாம் மனசு கேட்கும் நிறைய பேருக்கு. அதுவே மனசனுடைய ஏமாற்று விஷயம் தான். ஏன்னா இங்க இல்லாத உலகத்துல இங்க நீங்க என்னத்த செய்யறீங்க, நீங்க ஒண்ணுமே செய்யல. இங்க பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது, இங்க ஏமாத்துறது நேர்மையா வாழ்றதுங்கிறதெல்லாம் அஜ்ஞானிகளுக்கு தான். ஞானிகள் இந்த பாடத்தில புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க நான் எங்க செய்யறேன், நிகழ்வுல நடக்குது, அது நடக்கட்டும் அப்படின்னு தன்னில் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் அந்த உடம்பையும் மனசையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்சி பாவனையில் இருக்கிற அந்த பர்டிகுலர் மனிதன் அந்த பாடி மைண்டை அவனுடைய உபயோகத்துக்கு அதை தானாவே மாற்றி கொடுத்துரும். அப்போ தானாவே அவனுக்கு மாற்றங்கள் நிகழும். அது அவனா முடிவெடுக்க கூடாது, நான் இந்த வேலையை விடுறேன், அந்த வேலையை மாற்ற போறேன், இந்த பாதைக்கு நான் போக போறேன் அப்படின்ட்டு. நீங்க அமைதியா உங்களுடைய உணர்வுல நின்று பழகினா போதும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாவே நிகழ்வுல மாறும். ஆனா அதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் வேணும். ஏன்னா அதுக்கு தானே இங்க திதிக்சான் பேரு. அதாவது நம்ம ஆரம்பத்துல வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நுழையும் போது சாதன சதுஷ்டயத்துல சொல்லி கொடுப்போம், திதிக்சா இருக்கணும், பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அவசரப்படக்கூடாது, எல்லாமே நிகழ்வுல நடக்கும், நீங்க வந்து நம்பிக்கை வேணும், ஸ்ரத்த இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுப்போம். அப்ப இதையெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தி கரெக்டா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அதுவே உங்களை வாழ வச்சிடும். அது என்னன்னா நிகழ்வுல நடக்கிற நிகழ்வு, உங்களன்னு சொன்னா அந்த பாடி மைண்டை வாழ வச்சிடும். இப்போதைக்கு நீங்க உங்க பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல தானே நான் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க இந்த பாதையில நம்ம மாற்றம் அடைஞ்சிட்டா இந்த பாடி மைண்டுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. அது நீங்களா மாற்றத்தை உட்படுத்தினா அது நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஞானத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீங்க உங்க இருப்புல இருந்தா போதும், நீங்க நான் தான் அந்த அறிவு ஆத்மா பிரம்மம் அப்படின்னு உங்களுடைய சுயத்துல நின்னா போதும், அந்த நிலை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். அதுதானே திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே தேவ பூசை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பாடல் ரிபுகீதையில. அந்த திட ஞானத்தன்மை நமக்குள்ள வந்துட்டா அந்த ஞானியினுடைய வாழ்க்கையில கங்கை நதியில போய் அவன் தீர்த்தமாட வேண்டியதில்லை, அவனுடைய வாழ்க்கையே கங்கை நதி. அவன் தனியா போய் பூஜை பண்ண வேண்டியதில்லை, அவனே பூஜைக்கு உண்டான பொருள், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே திருமந்திரம். அவன் வெளியே போய் பூஜை பண்றதுக்கு இன்னொரு பொருள் கிடையாது, தன்னையே தான் பூஜிக்கின்றான், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப அப்படி வாழக்கூடியதுதான் ஞான வாழ்க்கை, ஞானிகளுடைய வாழ்க்கை. அந்த நிலை தான் நாம கடைபிடிக்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் இந்த இடத்துல இந்த செயல்ல புரிய வைக்குது. அப்ப ஒரே ஒரு சித்தாந்த வரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத இருப்பு தான் இங்க யோகம், அதுவே பயமற்ற சுதந்திரம் என்று இந்த செயல்ல புரிஞ்சுக்குங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்லோகம் 25-24 வரைக்கும் பார்த்திருக்கோம், இப்ப 25 போறேன். பகவத் பூஜ்ய பாதாச்ச சுஸ்க தர்க்க படுன் அமுன் ஆகுர் மாத்தியமிகான் பிராந்தான் அசிந்தியே ஸ்மின் சத் ஆத்மனி. இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, பகவான் என போற்றப்படுகின்ற பூஜ்ய பாத ஆச்சாரியர்கள் வெறும் உலர்ந்த தர்க்கத்தில் மிகுந்த திறமை பெற்ற இவர்களை மாத்மியமிகர்கள் எனப்படும் தத்துவவாதிகளை குழப்பமடைந்தவர்கள் என்று கூறுகின்றனர். ஏனெனில் சிந்தனைக்கு புலப்படாத இந்த சத்து அப்படிங்கிற ஆத்மா வெறும் தர்க்கத்தால் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க வித்யாரண்யர் வந்து ஹைலைட் பண்றாரு, இந்த செயல ஹைலைட் பண்றாரு. பகவத் பூஜ்ய பாதாச்ச. இப்போ நிறைய பேர் நம்ம வெளியே பாக்குறோம் இல்லையா, மனிதர்களை சாமியார்களை பெரிய பெரிய ஆளுகளா சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பாருங்க, மிகப்பெரிய மகான் வராரு, பூஜ்யஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ இப்படிப்பட்ட அந்த சுவாமிகள் இந்த சுவாமிகள் எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா நல்லவங்களும் இருப்பாங்கல்ல. இப்ப ஒருத்தர் பேரே பின்னாடி வர்றவங்களும் வச்சுக்கப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தயானந்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய 12 நூற்றாண்டுலயோ 13 நூற்றாண்டுலயோ வாழ்ந்தாரு. இப்போ ஒரு சாமியார் தயானந்தர்னு வச்சுப்பாரு அதே பேரை. அப்ப உடனே அந்த தயானந்தர் இந்த தயானந்தர் ஒன்னான்னு நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. அவர் தயானந்தர், இவரும் தயானந்தர் தான், ஆனா அந்த தயானந்தர் 12 நூற்றாண்டுல வாழ்ந்தார், இந்த தயானந்தர் 20 நூற்றாண்டுல வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறை வேற, இவருடைய வாழ்க்கை முறை வேற. ஆனா அதனால நம்ம வந்து பூஜ்யஸ்ரீ தயானந்தர் அப்படின்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி தயானந்தருங்கிற பேருக்கு ஒரு இழுக்கை உண்டாக்கிடக் கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கையில நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா, பாருங்க அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், அந்த நியூஸ்ல அவன் பேர் என்ன தெரியுமா, அந்த ஒரு வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து இந்த கட்டட வேலை செய்யறவங்க வந்து வடநாட்டிலிருந்து வந்திருக்காங்க, வந்து சென்னையில தங்கியிருக்காங்க, ஒரு நியூஸுங்க. அதாவது வடநாட்டிலிருந்து வேலைக்காக பாவம் வயிற்று பொழப்புக்காக ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை மூணு பேர் வராங்க, வந்து சென்னையில ஒரு கட்டட வேலைக்கு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு சேர்றாங்க. அந்த கட்டட வேலை நடக்கிற இடத்துலயே அவங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூம்ல அவங்க நைட்டு தங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அந்த பெண்ணை கற்பழிச்சு அந்த குழந்தைய ரெண்டு துண்டா வெட்டி அந்த புருஷனையும் கொண்டு மூணு பேருமே மர்டர் பண்ணிட்டாங்க. மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த மூணு பேர் யாருன்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ணா வடநாட்டை சேர்ந்த அதே கட்டட வேலைக்கு வந்த வாலிபர்களே தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அப்போ வடநாட்டில் இருக்கிறவங்க அவங்களே கூப்பிட்டு வந்து அவங்களே இந்த தண்ணி போட்ட மப்புல இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சிட்டாங்க. அவன் பேர் என்ன தெரியுமா, ரவீந்திரநாத் தாகூர். அந்த மாற்றம் பேரு, அது அந்த பேர் எனக்கு மனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு மகானுடைய பேரு ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலிங்கிற ஒரு காவியத்தை எழுதினவர் வடநாட்டுல, நம்முடைய பாரத தேசத்துல ஜனகன மனகதி இப்ப நம்ம பாடுறோமே நம்முடைய தேசிய கீதம், அதுதான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இது வந்து ஜனகன மனகதி. அது மாதிரி கீதாஞ்சலிங்கிற ஒரு அருமையான காவியத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூருடைய பேர்ல இருக்கிறான் அந்த தீவிரவாதி, அந்த கொலகாரன். அப்ப நம்ம பார்த்தா அந்த ரவீந்திரநாத் தாகூர் இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஒன்னாயிட முடியுமா? பேர் தான் ரவீந்திரநாத் தாகூர், அவர் பேர் எடுத்து வச்சுக்கிட்டான், அது அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அவையே பையன் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி ஆயிடுவான், பின்னாடி இவன் ஒரு கீதாஞ்சலி ஏற்றுவான் போல் இருக்குன்ட்டு. ஆனா இவன் வேற மாதிரி கீதா பின்னாடி போய் இப்படி ஆயிட்டான். அப்ப இது மாதிரி ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஒரு நேம வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது எதுக்கு இந்த வார்த்தையை நான் இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, வித்யாரண்யர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் அப்படின்னு நிறைய பேர் போற்றப்படும், பூஜ்ய சாமிகள் அப்படின்னு நிறைய பேரை போற்றுவாங்க, பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையா அவன் பகவானா இருக்க மாட்டான். வெறும் தர்க்கவாதிகள், அதாவது உலகத்துல வந்து வேடதாரிகளா வாழ்வாங்க. அதாவது அந்த பெரிய பெரிய மகான்களை மாதிரியே ஒரு ஆக்டிங், அதையே அப்படியே அவரே மாதிரியே பகவான் வராருங்க, பகவான் பூஜ்யஸ்ரீ இந்த சுவாமிஜி வராரு அந்த சுவாமிஜி வராருன்னு மக்கள் இடத்துல வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை உண்டு பண்ணி அதே பேர்ல அதே மரியாதை, அப்படியே பயங்கரமான ராஜ மரியாதையில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப கூட நீங்க வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு சில சாமியாருங்க ரோட்ல நடந்து வரும்போது அப்படி முன்னாடி 4 அந்த அல்லக்கை இங்க ஒடி வரும், ஒடி வந்து என்ன பண்ணோம்னா, நகரு நகரு சாமியார் தொற்றாதாங்க. அந்த அல்லக்கை வந்து என்ன பண்ணோம்னா, அந்த சாமியார் வரும்போது அவரை தொற்றக்கூடாதாமா, அவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சாரமான சாமியார், அவரை யாரும் தொடக்கூடாது. அப்ப யாராவது தொற்றக்கூடாது, காலில் விழுந்துடக்கூடாதுன்ட்டு இவனுக்கு 4 தடியை வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே போவானு, யாரும் வந்துடக்கூடாது பக்கத்துலன்ட்டு. அந்த சாமியார் அப்படியே கம்பீரமா நடந்து வருவாரு, அவரு தான் பகவான், அவரு தான் பூஜ்யஸ்ரீ. அப்ப இந்த மாதிரி பூஜ்யஸ்ரீ பகவான் மாதிரி இருக்கிறான் இல்லையா, இவனுங்கெல்லாம் திறமை இல்லாத வெறும் தர்க்கவாதிகள், உலகத்தை ஏமாத்துகின்ற தத்துவவாதிகள் போல உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆத்மாவை பத்தி தெரியாம சும்மா ஊருக்குள்ள தர்க்கம் பண்ணிக்கிட்டே பெரிய சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப இந்த தர்க்கத்தினால் நீங்க வந்து ஆத்மாவை அடைய முடியாது அப்படிங்கிறது இங்க இந்த செயலில் சொல்றாரு. அந்த இந்த செயலுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா இங்க நம்ம நிறைய பேர் ஆன்மீகம்னா ஏதோ அந்த பூஜ்யஸ்ரீன்னு அழைஞ்சிட்டு அவர் பெரிய சாமியா இருப்பா, பகவான் சொல்லிட்டு அவர் பெரிய சாமியா இருப்பா, நம்ம அவங்க பின்னாடி போறோம் பாத்தீங்களா, அது நம்முடைய அஞ்ஞானம் தான். ஏன்னா நம்ம எது உண்மையான ஞானம் எது அஞ்ஞானம் தெரியாம எவன் எதை சொன்னாலும் ஞானம்ன்ட்டு ஓடிட்டோம் பின்னாடி. அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் எதை சொன்னாலும் இது ஞானம் போல் இருக்கு, அதை சொன்னாலும் அது ஞானம் போல் இருக்கு அப்படின்ட்டு எவன் எதை சொன்னாலும் அவன் பேச்சை கேட்டு அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அப்படித்தான் இப்ப யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம், இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒருத்தன் வந்து அந்த ரீல்ஸ் ஓட்டுறான், கொஞ்சோண்டு தான் ஓட்டுவான், அதை கோடிக்கணக்கான பேர் பாத்துட்டு இருக்கான். அதுல அவன் ஒன்னும் சம்மந்தமே இல்லாம டுவாலிட்டியை பத்தி பேசிட்டு இருப்பான், நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இதை செஞ்சா உங்களுக்கு உடனே அது வந்துடும், நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்பா. உடனே எல்லாம் பிரபஞ்சத்தை கேட்டுட்டு உட்காந்துருப்பானுங்க. ஆனா இங்க நீயே தான் பிரபஞ்சம் அப்படின்னு நாம சொன்னா இங்க கேட்கறதுக்கு ஒருத்தரும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. அப்ப இந்த மாதிரி இந்த ரெண்டுக்குண்டான டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி வெளி விவகாரத்துல மக்களை ஏமாத்தக்கூடிய பகவான் பூஜ்ய பாத ஆச்சாரியர்கள் வெறும் உலர்ந்த தர்க்கத்திலே தன்னுடைய மிகுந்த திறமையை வெளிப்படுத்தி கொண்டு விவேகத்தால் பெரியவர்கள் போல ஏமாற்றி கொண்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் சிந்தனைக்கு புலப்படாத அந்த சத்து என்ற ஆத்மாவை தர்க்கத்தால் அடையவே முடியாது அப்படிங்கறதாங்க இந்த செயலுடைய நோக்கம். இவ்வளவுதான் இந்த செயல் இதுதான் சொல்ல வருது. சும்மா இந்த தர்க்கத்தினால ஆத்மாவை அடைஞ்சிட முடியாது. ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்பதனால உடனே ஆத்மா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டதுன்னு சொல்றதுனால ஆத்மா புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அனுபவத்துக்கே எட்டாதது. அப்ப ஆத்மாவை எப்படிதான் நம்ம அடையிறது? நமக்குள்ள உணர வேண்டிய விஷயம் அது. அதை சொல்றாரு சில தத்துவவாதிகள், எல்லாம் இல்லாமை, எதுவும் நிலையானது இல்லை என்று வெறும் தர்க்கத்தின் அடிப்படையில் வாதாடுகின்றனர். ஆனால் அத்வைத மரபின் பூஜ்ய பாத ஆச்சாரியர்கள் இருக்காங்க, உண்மையான பூஜ்ய பாத ஆச்சாரியர்கள், அவர்களை தவற விட்டு விட்டார்கள். இவர்கள் போலியான பூஜ்ய ஸ்ரீகளை பிடித்து கொண்டார்கள். உண்மையான பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியர்களை விட்டுவிட்டு போலியான பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப போலியான பூஜ்ய ஸ்ரீ அல்லது பகவானை பிடித்து கொண்ட பலரும் என்ன ஆயிட்டாங்க, தர்க்கவாதிகளாக மாறிக்கொண்டு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ல தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒரு நாளும் ஆத்மாவை உணர மாட்டார்கள் அப்படிங்கறதுதான் இந்த செயலினுடைய நோக்கமா இங்க பாக்குறோம். அப்ப இங்க அத்வைதத்தினுடைய ஆழமான விஷயம் என்னன்னா, அத்வைதம் என்பது வெறும் தர்க்கம் மாத்திரம் அல்ல. இங்க தர்க்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது நம்மையே நமக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவ நிலை. அது வந்து மனம் அப்படியே தன்னை உணர்ந்து அந்த அறிவாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு உயர் பரிமாண நிலை தான் இங்க அத்வைதம். ஏன்னா இரண்டற்றதுங்கிற நிலையில அத்வைதத்துக்குள்ள வர்றவங்க தன்னை உணர்ந்து தன்மயமாயி தன்னை அர்ஜிக்க தான் இருந்தானே திருமந்திரம். அப்ப தன்னையே அர்ஜிக்கணும், அந்த நிலைக்கு உயர்வதுதான் இங்க உண்மையான விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அத்வைதத்தில் மட்டும்தான் நீங்க பெற முடியும். அதை விட்டு உலர்ந்த தர்க்கத்திலே, உலர்ந்தனே சொல்லிட்டாரு, உதவாக்கரைய காஞ்சி போன பிரயோஜனம் இல்லாத அந்த உலர்ந்த தர்க்கத்துக்குள்ளே உதவாது, அந்த மாதிரி விஷயத்துல போய் சிக்கிறவன் ஒரு நாளும் கரை சேர மாட்டான் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த செயல்ல புரிய வச்சுட்டாருங்க. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அந்த தர்க்கவாதிகளுக்கும் அத்வைதவாதிகளுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டற்ற நிலையில நீ உன்னுடைய இருப்பை உணர்ன்னு இங்க வந்து காட்டி கொடுத்துட்டு வெளியே எதையும் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உண்மையை காட்டி கொடுக்கறது அத்வைதம். ஆனா இவங்க தர்க்கவாதிகள் என்னன்னா, வெளியே ஏதோ இருக்குது, நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன், நான் இதை பிடிச்சா நீ இந்த நிலைக்கு வரலாம், அதை பிடிச்சா அந்த நிலைக்கு வரலான்ட்டு எதையோ ஒண்ணு மக்கள் கிட்ட ஆசை காட்டி மோசம் பண்ணி பகவான்ட்டும் பூஜ்யஸ்ரீ என்றும் பேர் வைத்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இங்க நம்ம நம்முடைய உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க சத்துங்கிற ஆத்மா வந்து இந்த மாதிரி வெளிப்புற எந்த சிந்தனைக்கும் புலப்படவே புலப்படாது. ஆனால் அது எப்போதும் நம்மிடத்திலேயே சுயமாக நம்முடைய சுய அனுபவமாக இருந்து கொண்டே இருக்கிறது, அதுவே இருப்பு அப்படின்ட்டு இங்க நிரூபிச்சிட்டாரு. அப்போ நாம இந்த ஸ்லோகத்தின்படி நிதித்தியாசனம் செய்யணும்னா என்ன செய்யணும்னா, தர்க்கம் எப்ப உங்ககிட்ட நிக்குதோ அப்பதாங்க நீங்க அந்த உண்மையான ஞானியா மாற முடியும். தர்க்கம்னா என்ன, அதாவது தேவையில்லாத விசய சுகங்களில் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது. அதாவது ஒரு ஆர்கியூ பண்றதுக்கும் ஒரு தராதரம் வேணும். இப்ப நாம வந்து அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து நாம இருப்பது இருப்பு மட்டுமே, அதுதான் நீ என்று என்னுடைய குருநாதர் சொல்லிட்டாரு, என்னுடைய குருநாதர் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் உண்மையை தான் சொல்வாரு, அவருடைய உபதேசம் தத்துவமசி, அந்த தத்துவமசி அவர் எங்கிருந்து எடுத்தாரு, வேதத்தினுடைய பிரமாணம், அப்ப வேதத்திலிருந்து எடுத்து பண்டைய ரிஷிகள் சொன்னதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, ஆகவே நான் என்னுடைய குருவுக்கு மீறி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், அவர் உண்மையைத்தான் சொல்வார், ஆகவே நான் தேவையற்ற தர்க்கத்துக்குள்ள ஈடுபட மாட்டேன் அப்படின்னு தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை உள்வாங்கிக்கிட்டு அப்படியே குருவின் வழியில கரெக்டா அந்த உண்மை குருவில, இங்க சொல்றது வந்து அத்வைத வேதாந்தத்தினுடைய உண்மை ஆச்சாரியர்களை, உண்மையான பூஜ்ய ஸ்ரீக்களை, உண்மையான பகவான்களை பத்தி சாஸ்திரம் சொல்லி அவர்களை பிடித்து கொண்டவர்கள் தர்க்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அப்ப தர்க்கம் நிற்கின்ற இடத்திலே அவர்கள் தன்னை வெளிப்படுத்துவார்கள், அவர்கள் தான் ஞானிகள், அவர்கள் தான் பிரம்மரிஷிகள். அப்ப அந்த நிலையில நாம இங்க நிற்பதுதான் நிதித்தியாசனம். அதை விட்டு விட்டு நம்ம வந்து ஒரு அறகுறை ஆள்கிட்ட போய் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் வந்து 1008 கேள்வி தெரிஞ்ச மாதிரி கேட்பான், மடக்குவான், அது எப்படி நீங்க சொன்னீங்க பாருங்க, சயின்ஸ் இப்படி சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க, பிக் பேங் தியரில இருந்து உலகம் வந்ததுங்கிறீங்க, நீங்க என்ன அப்படியே தானா அந்த இருப்பு இருந்துச்சுங்கிறீங்க, இப்ப நம்ம பிக் பேங் தியரியில உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க உலகமே இல்லைங்கிறீங்க, என்னங்க புருடா விடுறீங்க, அவன் நம்ம கிட்ட கேள்வி கேட்பான். அப்ப அவன் ஒரு ரெண்டு வார்த்தையில எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கேள்வி கேட்டாங்கிறதுக்காக நீங்க ரெண்டு நிமிஷத்துல பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியுமா? 10 வருஷமா பேசியும் புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 வருஷமா நாம இந்த அத்வைத வேதாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்க. நீங்க 10 நிமிஷத்துல பேசி அத்வைத வேதாந்தத்தை புரிய வைக்க முடியுமான்னா முடியவே முடியாது. அதனால இதெல்லாம் தேவையற்ற தர்க்கத்துல முடியும், ஏன்னா உண்மையான ஞானத்துல முடியாது. ஆகவே தர்க்கவாதிகளா மாறாதீங்க அப்படிங்கறது நிதித்தியாசனமா சொல்றாரு. அப்ப அதனால நிதித்தியாசனம் இதுதான். உண்மையான நிதித்தியாசனம்னா என்னன்னா, நீ சும்மா தர்க்கம் பண்ணாம அமைதியா இருக்கப்பாரு, உன்னுடைய நிலையில நீ இருக்கப்பாரு, வேற எவனை பத்தி நீ கவலைப்படாத, யாருக்கும் நீ சொல்ல வேண்டியது கிடையாது. உண்மையா அத்வைதத்தை பத்தி ஆர்வம் கொண்டு உன்னை தேடி வந்தானா அவனுக்கு சொல்லு, அவனுக்கு மட்டும் அவன் சொன்னீன்னா அது அவன் உன்னை நம்புனா சொல்லுங்கிறாரு. எப்படி சொல்றாங்கன்னா, அவன் ஏதோ அறகுறையா வந்து கேட்டு போகக்கூடாது, உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில கேட்கணும், அப்பதான் அது அவனுக்கு உள்ள போகும். அறகுறையா வந்து ஏதோ இவரும் சொல்றாரு அவரும் சொல்றாரு, இவர் சொல்றதையும் கேட்பான் அவர் சொல்றதையும் கேட்பான், அவன் ரெண்டையும் கேட்டான்னா அவன் உண்மையா தன்னை மாத்திக்க வரல. உங்ககிட்ட இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இவங்க ஒரு சப்ஜெக்ட விடுறதுக்காக வந்திருக்கான். இப்படிதான் நிறைய பேர் இருப்பான். இந்த குரூப்ல கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுப்பான், அந்த குரூப்ல கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுப்பான், அவன் ஒரு புது குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்குவான். அப்புறம் இந்த சேனல்ல வீடியோ சேனல்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பான், அந்த யூடியூப்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பான், இவன் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்குவான். அப்ப இது மாதிரி யூடியூப் சேனலு யூடியூப் குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா இங்க நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை, இது நம்ம தேடும் பொருள் எதுவோ அது நான் தான் என்று காட்டி கொடுக்கின்ற உண்மை சாதகர்களை தேடணும். உண்மை சாதகர்கள் உண்மை குருவை அடைவார்கள், அப்பதான் அங்க உண்மையான நிலை அனுபவமாகும். அது எப்படி நடக்கும்னா, அந்த உண்மைக்கு கிடைக்கிற பரிசு, அதாவது உண்மையா இருந்தா அந்த உண்மையான ஃப்ரீக்குவன்சிக்குள்ள அது கொண்டு வந்துடும். ஏன்னா ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு உண்மையான குரு கிடைச்சிடுவாங்க. அப்ப உண்மையான குரு கிடைச்சிட்டா உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடும். இப்படிதான் சாஸ்திரம் வந்து நம்மளை வழி நடத்துதுங்கிறத இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தர்க்கம் எல்லாம் பண்ணி யாருக்கும் நிரூபிக்காதீங்க. மற்றவருடைய சிந்தனைக்கு முன்னாடி நம்முடைய இருப்பை வந்து நம்ம காட்டி கொடுக்கவே முடியாது. ஆகவே நீங்க சிந்தனை இல்லாத இடத்துல நீங்க நிக்கிறத விட்டுட்டு நீங்க அவனுடைய சிந்தனைக்கு விளக்கம் கொடுக்குற விவகாரத்துக்குள்ள போகக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா சாதகனுக்கான உபதேசம். அப்ப அத்வைதம் என்பது தர்க்க விரோதம் அல்ல, அது தர்க்க எல்லையின் அறிவு. எவ்வளவு தர்க்கம் பண்ணாலும் அந்த தர்க்கத்துக்கு அத்தனை தர்க்கத்துக்கும் ஒரு விமோசனம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பேரறிவு தான் இங்க அத்வைதம். ஏன்னா அத்வைதம்னா நிலையில ஒருத்தன் வந்துட்டானா அவன் அறிவு, அவன் ஆத்மா, அவன் பிரம்மம். அப்படித்தானே ஆதிசங்கர் இருந்தாரு. ஆதிசங்கர் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி தர்க்கவாதிகள் எல்லாம் சந்திச்சாரு. அவங்க எல்லாம் வந்து பூர்வ பட்சிகள்னு சொல்லுவோம் சாஸ்திரம். பூர்வ பட்சிகள்னா இப்ப அவர் ஏற்கனவே வடநாட்டுல போய் 4 உருவாக்குனார் இல்லையா மடங்களை, அதுல ஒருத்தர் வந்து மண்டல மிஸ்தர்ன்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு, அது வடநாட்டுல இருக்கிறாரு. அவர் வந்து பயங்கரமான துவைதி, அவர் எப்ப பார்த்தாலும் வேத மந்திரங்களையும் அந்த வேத விஷயங்களையும் பயங்கரமா பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வராம இருந்தவரை ஆதிசங்கர் வந்து அத்வைதத்தை போய் சொல்லும் போது கேட்கல. அவரு வேதத்தை மீறி கர்மத்தை மீறின ஒரு ஞானம் இருக்கா, கர்மம் இல்லாம ஞானமே கிடையாதுன்னு இவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டாரு அவரு மண்டல மிஸ்ரரு. அப்ப அதை வந்து நம்ம ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணி நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா வாதம் பண்ணணும். நீ ஒரு கேள்வி கேளு, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீ ஒரு பதில் சொல்லு, நான் ஒரு பதில் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பொது சபையில பேசணும். அப்ப பொது சபையில அப்படி நிரூபிக்கப்பட்ட விஷயங்களுக்கு யார் தோத்து போறாங்களோ அவங்க இவங்களுடைய டாபிக்கை எடுத்துக்கணும். அப்ப ஆதிசங்கர் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி நம்ம மண்டல மிஸ்ரரும் ஆதிசங்கரரும் தர்க்கம் பண்ணுவோம், இப்ப நான் தோத்துட்டேன்னா, ஆதிசங்கர் சொல்றாரு, நான் தோத்துட்டேன்னா மண்டல மிஸ்ரர் மாதிரியே நான் இல்லறத்துக்கு வந்துடுறேன், உங்களை மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட வாழ்றேன், நான் சன்னியாசத்தை விட்டுடுறேன். ஆனா நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு நீங்க சன்னியாசம் எடுத்துக்கணும் சம்மதமா அப்படின்னு மண்டல மிஸ்ரர் கிட்ட கேட்கிறாரு. மண்டல மிஸ்ரரும் அந்த கர்வத்துல ஈகோவில் இவன் என்னத்தை பெருசா கேட்டுற போறான், நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு துடிச்சலா ஓகேன்ட்டாரு. ஆனா அந்த ஆர்குமெண்ட்ல அந்த தர்க்கத்துல என்ன நடந்ததுன்னா, ஆதிசங்கரர் ஜெயிச்சிட்டாரு. இதை வந்து மண்டல மிஸ்ரரால ஏத்துக்க முடியல, ஆனா தோத்துட்டத ஒத்துதான் ஆகணும். ஏன்னா அங்க சபையில நடக்குது, தனிப்பட்ட முறையில் நடத்தினா ஏமாத்திடலாம், சபையில் நடக்கும்போது அங்க ஏமாத்த முடியாது. அதனால தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டுறாரு யாரு, மண்டல மிஸ்ரர். ஆனா அதை வந்து அவங்க மனைவியால ஒப்புக்கொள்ள முடியல, அவங்க மனைவி பேரு சாரதா தேவி. அவங்க மனைவியால ஒப்புக்க முடியாதனால அவளும் வந்து ஆதிசங்கரோட ஆர்கியூ பண்றான். அவ தான் வந்து ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கறா, நீங்க எல்லாமே தெரிஞ்சதா சொல்றீங்க, நீங்க வந்து காமத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கீங்க, ஆண் பெண் சுகம் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வியை மடக்கும் போது அவ ஏன் அப்படி மடக்கிறானா, இவன் சன்னியாசி இல்லையா, இவனுக்கு என்ன தெரியும் அந்த ஆண் பெண் உறவை பத்தி, நாங்க இல்லறத்தாள் இல்லையா, இதை சொல்லி இவனை கழட்டி விட்டுருவோம், அப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுக்கார் வந்து சன்னியாசி ஆக வேண்டியதில்லை, ஜாலியா நம்ம கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவ பிளான் பண்றா சாரதா தேவி. ஆனாலும் ஆதிசங்கரர் அதையும் நிரூபிக்கிறார். ஏன் அப்படின்னா, இங்க ஞானிகள் மகான்களுக்கு வந்து அந்த அனுபவம் பட்டுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லைங்க, உணர்வுலயே சொல்லிடும் எல்லாமே. அதான் நான் சொல்லிட்டேன், உணர்வுல எப்படி சொல்லும்னா, இப்ப நீங்க வந்து திருக்குறளை வந்து நீங்க எழுத வேண்டியதில்லை, நீங்க உணர்வுக்குள்ள போனா திருவள்ளுவர் உங்களுக்குள்ள வந்து திருக்குறளுக்கு உண்டான மீனிங்ஸ் பூரா கொடுத்துருவார். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, நீங்க திருமந்திரம் வந்து நீங்க தனியா வெளியிருந்துட்டு மாங்க மாங்கன்னு படிச்சீங்கன்னா அந்த குரல் தப்பா தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. நான் கூட அந்த திருக்குறள் அழகா நிறைய பேர்கிட்ட புரிய வைக்கும்போது சொல்லுவேன், அது என்ன குரல்னா, ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க. அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வினா, இப்ப இந்த பிறவியில நான் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டேன்னா ஏழு பிறவிக்கும் ஏழு பிறவிக்கும் பயன்படும் சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப உடனே இதை நம்ம படிச்சுட்டு மு வரதராசனார் விளக்கம் கொடுக்குறாரு, ஒருவன் ஒரு பிறவியில் அந்த கல்வியை கற்றுக்கொண்டான் என்றால் அவன் ஏழு பிறவிகளுக்கும் அந்த கல்வியை பயன்படுத்துவான் அப்படின்னு அவர் எழுதுறாரு. உடனே மு கருணாநிதி, கலைஞர் மு கருணாநிதி சொல்றாரு, ஒருவன் ஒரு பிறவியில் கல்வியை கற்றுக்கொண்டான் என்றால் அவன் மீண்டும் ஏழு பிறவிகளுக்கு அந்த கல்வியை அவன் பயன்படுத்துவான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு இவங்க எல்லாம் விளக்க உரை எழுதுறாங்க. தெளிவுரை இப்படிதான் கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டைல் மட்டும் மாறி இருக்கும். ஆனா இதை நீங்க ப்ராக்டிக்கலா படிச்சா, திருவள்ளுவர் வந்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படிங்கறது அவர் எதை சொன்னாரு, இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனிய சொன்னாரு. அந்த காலத்துல ஏது கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி மேத்தமேட்டிக்ஸ், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம். இங்க இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒரு டைம் நீ படிச்சுட்டுனா ஏழு பிறவிக்கும் பயன்படுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்க வந்து திருவள்ளுவருடைய காலம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அத்தியாத்ம ஞான கல்வி, அதாவது அந்த அத்தியாத்ம ஞான கல்விங்கிறது என்னன்னா, மைண்டினுடைய லிபரேஷன், அதாவது மைண்ட் வந்து நீங்க ஒரு அறிவு தாவரத்துல பிறந்து ஒரு சென்ஸ்ல உங்களுடைய வாழ்க்கையும், இரண்டறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து புழு பூச்சியில நீங்க வாழ்ந்த வாழ்க்கையும், மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவுன்ட்டு நீங்க பயணம் பண்ண பாதையை கடந்து 6ம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நீங்க வந்த உடனே உங்களுடைய மைண்ட் அப்டேஷன் தான் இங்க உங்களுக்கு எந்த லெவலுக்கு அந்த அறிவை பற்றுதோ, அந்த தன்னுடைய சுயத்தை பிடிக்குதோ, அடுத்த பிறவிக்கே அந்த உடம்பு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது தன்னுடைய சுயத்திலிருந்து இறங்காது. அதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்கிரேட் ஆயிடுச்சுன்னா கீழே வரவே வராது. இப்ப நீங்க சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டே வரீங்க, பழைய வெர்ஷன் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டரை, அந்த மதர் போர்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அந்த கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணிட்டீங்க, சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் அப்டேட் பண்ணிட்டீங்க, திருப்பி அது கீழே இறங்குமா? கீழே இறங்காது. அப்போ அடுத்த பிறவிக்கும் பயன்படும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பாதைக்குள்ள வந்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஏழு பிறவிகள் நீங்க எடுத்தா கூட பயப்பட வேண்டாம், நீங்க கீழே போக மாட்டீங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. அது அத்தியாத்ம ஞான கல்வி, இந்த உயரிய அறிவு பரிமாணத்தை பேசுறார் அவரு. அப்ப இந்த மாதிரி ஒரு மகான்கள் பேசுறத அந்த மகான்களுடைய ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனாதான் நீங்க அதுக்கான மீனிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்த முடியுமே தவிர, ஒரு டைம் படிச்ச கல்வியை அடுத்த ஏழு பிறவிக்கு பயன்படுத்தலாம், அது எந்த கல்வின்னு தெரிய வேண்டாமா? அப்ப என்ன கல்வின்னு தெரியாம நாம வந்து விளக்க உரை எழுதக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி விளக்க உரை தான் எல்லாரும் எழுதுவாங்க. அது என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து அந்த அனுபவ ஞானம் இல்லை, சும்மா புத்தக அறிவு மட்டும் இருக்கு. அதனால அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்கலாம், ஆனா அந்த விளக்கத்தினுடைய உண்மை பொருளை வந்து உணரணும் இல்லையா? அந்த உணர்றது தாங்க இறைத்தன்மை. அதாவது ஒருத்தர் சும்மா நாலேஜா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கும் உள்ள இருந்து உணர்வு ரீதியா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அதைத்தான் இந்த இடத்துல வித்யாரியனர் வந்து அந்த அஸ்பர்ச யோகத்துல சொல்லி புரிய வைக்கிறாரு. ஒரே இருப்பு, அந்த ஒரே இருப்பு, ஒரு உணர்வு இருக்கிறது, அதை தானென்று ஒருவன் உணர்ந்தால் போதும், அவனிடத்துல எல்லா வைபவமும் வெளிப்படும். அவனே இந்த உலகத்துக்கான அத்தனை ஞானிகளும் அவனே தான், அவனுக்குள்ளதான் இருக்காங்க, எல்லா ஞானிகளும் அவனுக்குள்ளதான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் உண்மையான ஞானி, உண்மையான அந்த அத்வைதி. அப்ப அந்த நிலைக்கு போனாங்க மகான்கள் எல்லாம். அதனாலதான் நான் எதுக்கு இந்த டாபிக் இப்ப எடுத்து பேசினேன் அப்படின்னா, ஆதி சங்கராச்சாரியார், சங்கராச்சாரியார் வந்து அந்த மண்டல மிஸ்ரரை எப்படி ஜெயிக்க முடிஞ்சது, கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே போகாம எப்படி அவரால் ஜெயிக்க முடிஞ்சது, அந்த உணர்வுல பிடிச்சிருவாங்க அந்த உறவு எப்படிப்பட்டதுன்ட்டு அவங்களுக்கு. அப்ப அந்த உணர்வுல பிடிச்ச உடனே அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த சாரதா தேவி என்ன பண்ணிட்டா, தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டா. அப்ப ரெண்டு பேருமே, மண்டல மிஸ்ரரும் சாரதா தேவியும் ரெண்டு பேருமே சன்னியாசம் எடுத்துக்கிறாங்கங்க, ரெண்டு பேருமே சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சன்னியாச வாழ்க்கையை வாழ முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஆசிரமம் தான் சிருங்கேரி மடம், கர்நாடகாவில் இருக்கிற சிருங்கேரி. அங்கதான் வந்து சாரதா தேவி கோயில் இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி அம்பாள் கோயில் இல்ல, மண்டல மிஸ்ரோடைய மனைவி. அவ வந்து தெய்வீக நிலையை அடைந்து விட்டாள், இந்த மாதிரி அத்வைத ஞானத்தில் தன்னை உணர்ந்து விட்டாள் அப்படின்னு அவளுக்கு அங்க ஒரு கோயில். மண்டல மிஸ்ரோடைய கல்வி சாலை தான் அந்த இது. இப்படிதான் அந்த இடத்துல வந்து அந்த காலத்துல உருவாக்கப்பட்டது. அதாவது மகான்கள் எல்லாம் இறந்த பிறகு அவங்க தெய்வீக நிலையை அடைஞ்சிடறாங்க இல்லையா, அவங்க பேர்லயே அங்க வழிபாடு நடக்கும். அப்ப அப்படிதான் அங்க சாரதா தேவி கோயில் வந்தது, அப்படிதான் அங்க எல்லாமே உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கும் அங்க அத்வைத வேதாந்தம்.
ஐயா ஒரு சின்ன ஐயா, சிருங்கேரி இருக்கிறது சுரேஸ்வரச்சாரியாரு
தீட்ச வாங்கும் போது பேர் மாத்திக்குவாங்க, நாலு பேருக்குமே பேர் மாற்றம். பத்மபாதர் பேர் ஒருத்தருக்கு வச்சிருப்பாங்க, இவருக்கு சுரேஸ்வராச்சாரியார் பேர் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பேர் மாத்திக்குவாங்க. அந்த சுரேஸ்வராச்சாரியார்னு வர்றதுக்கு முன்னாடி அவர் மண்டல மிஸ்ரர், அப்படி கதை சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த சன்னியாச வாழ்க்கைக்கு அவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கேன் நான், அப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கதை. அப்ப இதுக்கு எதுக்கு இந்த கதையை நான் இங்க சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மை ஞானிகள் அதாவது உண்மையான அந்த ரிஷிகள், அந்த பூஜ்யஸ்ரீ பிரம்மம் அந்த மாதிரி என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம், அது உண்மையானவர்களுக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா பிரம்மத்துக்கு தான் அது பொருந்தும். சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு ஊர்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை, அதைதான் இங்க இவர் புரிய வச்சுட்டு இப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சாதகனுக்கான உபதேசம். அத்வைதம் வந்து தர்க்க விரோதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது உண்மை ஞானத்தின் வடிவம். அப்ப இங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த இருப்பாக நான் இருக்கிறேன் என்று நீங்க உணர்வதுதான் இங்க இந்த பிறவி பயனை அடைவதற்கான சரியான வழிமுறை என்று இந்த செயல புரிய வைக்கிறார். அப்ப ஒரே ஒரு வரியில நம்ம சித்தாந்த வரியா இதை எடுத்துக்கிட்டா, சிந்திக்க முடியாததுனாலே சத்து இல்லை என்று முடிவு செய்யக்கூடாது, சிந்திக்க முடியாததே அது நான் என்பதற்கு சான்று என்று இங்க நிரூபணம் பண்றாரு. அதாவது மனசுதான் வந்து பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை பற்றி இதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த தர்க்கத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த தர்க்கத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் அது மனசு. அந்த தர்க்கத்தை விட்டு விட்டு தன்னுடைய உண்மை சுயத்தை அது எப்ப புரிஞ்சுக்குதோ அப்ப அது சத்து, அப்ப அது இருப்பு, அப்ப அது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நிலையை வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இந்த நிலையோட இந்த 25வது ஸ்லோகத்தோட நம்ம இன்றைக்கு நிறைவு செய்யலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 26வது ஸ்லோகம் அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். அப்ப நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு ஸ்லோகமும் உங்களுக்கு ரொம்ப டெப்தா தான் போகுது, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கண்ணோட்டம் தான் முக்கியம், அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி. ஓம் சத் சத்.